சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் சன்மார்க்கம். இந்தியே உன் சந்நிதியை அணுகும் அளவு உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை நான் நன்கு அறிகின்றேன். சத்பொருளாகிய பரமனை நோக்கி போகும் மார்க்கம் சன்மார்க்கமாம். அம்மார்க்கத்திலே முன்னேற்றம் அடைந்து வரும் அளவு மனது தெளிவடைகின்றது. தெளிந்த மனமே தெய்வத்தை தெரிந்து கொள்ளுகின்றது. தெளிவறியாதவர் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதவர் தீரார் பிறப்பே என்பது திருமந்திரம்.
நீ அந்த சென்னை சிவகாமி. மின்னலை போல் வேணி அன்னை சிவகாமி, இன்பம் எல்லாம் தருவாள், எண்ணம் எல்லாம் நிறைவாள். பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள், பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள், ஆடிடுவாள்ன்னஞ்சிறு பெண் போலே சிங்காடையிடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதூர்கி திரிந்திருப்பாள், சின்னஞ்சிறு பெண் போலே.
நவராத்திரி பூஜை புரட்டாதி மாதத்தில் அம்மாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து நவமி முடிய செய்ய வேண்டும் என்று காரணா ஆகமம் கூறுகின்றது. ஆகவே புரட்டாதி மாதத்தில் வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்களும் கை கொள்ளப்படும் இந்த நோன்பு விரதம் சாரதா நவராத்திரி நோன்பாகும். முக்குணங்களுக்கு மூலமான சர்வலோக நாயகியை 9 நாட்களும் பூஜிக்கும் பொழுது முதல் 3 நாட்கள் தமோ குண சஞ்சாரியான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை வீரத்தையும் தைரியத்தையும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் என வேண்டியும், அடுத்த 3 நாட்கள் ராஜோகுண சுரூபியான ஸ்ரீ மகாலட்சுமியை சகல செல்வங்களையும் அதாவது தனத்தையும் வேண்டியும், கடைசி 3 நாட்கள் சாத்விக குண சுரூபியான ஸ்ரீ சரஸ்வதியை கல்வி அறிவு சகல கலை ஞானங்கள் அதாவது ஆயக்கலைகள் 64 நமக்கு தருமாறு வேண்டி வணங்குகின்றோம். இந்த புண்ணிய காலமானது 9 தினங்களை கொண்டது. அதனாலேயே நவராத்திரி என்று நாமம் பெற்று விளங்குகின்றது. இந்த 9 நாட்களிலும் லோக மாதாவாகிய பராசக்தியை அதாவது அம்பிகையை 9 வடிவங்களில் பூஜிக்கின்றோம். அலைமகள் மலைமகள் கலைமகள் என 3 பெரும் தேவியரை துதித்து வழிபட்டு இவ்வுலக வாழ்வு சிறப்பாக அமைய முக்கியமான கல்வி செல்வம் வீரம் என்பவற்றை இறைவியிடம் வேண்டி இந்துக்கள் இந்த புனித நவராத்திரி விழாவை விரதமாக அனுஷ்டித்து கொண்டாடுகின்றனர். ஒரு மனிதனுக்கு உடல் வலிமை பராக்கிரமம் மனோதிடம் புத்தி பலம் தீர்க்காயுள் ஞானம் தேவைக்கு ஏற்றாற்போல் செல்வம் போன்ற அனைத்து அம்சமும் நிறைந்திருந்தால்தான் அவன் சிறந்த வெற்றியாளனாக திகழ முடியும். அதாவது வீரம் செல்வம் கல்வி ஆகியவை அனைத்து நிறைந்திருக்க வேண்டுமாயின் அவற்றை அருளும் நவராத்திரி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என ஆகம நூல்கள் கூறுகின்றன. வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அடைய பணம் பொருள் வேண்டும். இதற்காக மகாலட்சுமி தேவியை வணங்குகின்றோம். பெற்ற பணத்தை பாதுகாக்க மன வலிமை வேண்டும். அதற்காக துர்கா தேவியை வழிபடுகின்றோம். பெற்று பாதுகாக்கப்பட்ட பணத்தை நல்வழியில் பயனுள்ள காரியத்திற்கு பயன்படுத்த அறிவு அதாவது கல்வியறிவு வேண்டும். அதற்கு சரஸ்வதி தாயை வணங்குகின்றோம். இந்த நவராத்திரி விழாவின் பொழுது ஆலயங்களிலும் பாடசாலைகளிலும் பணிபுரியும் அலுவலகங்களிலும் தொழிற்சாலைகளிலும் இல்லங்களிலும் கும்பம் வைத்து அதில் ஆதி பராசக்தியை ஆவாகனம் செய்து வழிபடுவது வழக்கம். அத்துடன் கும்பத்தை மையப்படுத்தி கொலுவும் வைத்து வழிபடுவார்கள். கொலு வைக்கும் வழக்கம் இந்தியாவில் பிரபல்யமானது. இந்த வழக்கம் இப்பொழுது பல்வேறு நாடுகளிலும் பின்பற்றப்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொலு வைத்து 9 நாள் பூஜை செய்துவிட்டு வீட்டுக்கு வரும் அனைவருக்கும் தாம்பூலம் தட்சிணை நைவேத்திய பொருட்கள் கொடுத்தால் நலம் பெறும். 9 நாளும் பூஜை செய்ய இயலாதவர்கள் கடைசி மூன்று நாட்களாவது, அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி தினங்களில் பூஜை செய்யலாம். இதுவும் செய்ய இயலாதவர்கள் அஷ்டமி நவமியலாவது பூஜை செய்து விஜயதசமியில் முடிக்கலாம். ஒன்பதாவது நாள் ஆயுத பூசை என அழைக்கப்பெறும் சிறப்பு பூசை நிகழ்த்தப்பெறும். கல்விக்கான சரஸ்வதி பூஜை என்று புத்தகங்கள், இசைக்கருவிகள், தொழில் செய்யும் கருவிகள் என எல்லாம் பூஜையில் வைக்க வேண்டும். மறுநாள் விஜயதசமி என்று பூஜை செய்து படிக்க வேண்டும். அவரவர் சங்கீத தொழில் குருவை கண்டுதொழுது குருதட்சிணை கொடுத்து வணங்க வேண்டும். புதிய தொழில் தொடங்க உகந்த நாள் விஜயதசமி நாளாகும். இரவு பால் நிவேதனம் செய்து பொம்மைகளை படுக்க வைக்க வேண்டும். மறுநாள் பூஜையிலிருந்து கொலு பொம்மைகளை எடுத்து அடுத்த வருடத்திற்காக அம்பாளை வரவேற்க தயாராக்க வேண்டும். அன்றைய தினம் பாடசாலைகளில் பாலர்களுக்கு வித்தியாரம்பம் செய்து வைக்கப்பெறும். பத்தாவது தினமான விஜயதசமி அன்று ஆலயங்களில் வெற்றி தினமாக கொண்டாடப்பெறுகின்றது. விஜயதசமி தினம் என்பது அம்பிகை தவ வலிமையினால் பிரம்மதேவனிடம் பெற்ற வரத்தினால் அகங்காரம் கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி வந்த மகிஷாசுரனை சண்டிகா தேவியாக, அதாவது துர்கா தேவி, காளி தேவி என்கின்ற ரூபத்தில் அவதாரம் எடுத்து சம்ஹாரம் செய்து வெற்றி திருநாளாக கொண்டாடப்படப் பெறுகின்றது. துன்பத்தை அசுரர்களை துர்கையானவள் வீழ்த்தி வெற்றி பெறும் நாளே விஜயதசமி என்றும் அழைக்கப்படுகின்றது. விஜயம் என்பது வெற்றியை குறிக்கும், தசம் என்பது பத்தாவது நாள் என்பதை குறிக்கின்றது. வேறு விதமாக கூறுவதாயின், அம்பிகை உயிர்களிடத்தே காணப்படும் அசுர தன்மைகளை அழிக்க சண்டிகா தேவியாகவும் துர்கா தேவியாகவும் அல்லது காளி தேவியாகவும் தோன்றி அவற்றை சம்ஹாரம் செய்கின்றாள் எனலாம். இவ்வெற்றி திருநாளை சைவ பெருமக்களால் அம்பிகை ஆலயங்களில் மானாம்பூ விழா அல்லது வன்னி வாழை வெட்டு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. வன்னி மரக்கிளைகளை குத்தப்பெற்ற கன்னி வாழையின் மகிஷாசுரன் ஆக ஆவாகனம் செய்து அதனை வெட்டி வீழ்த்துவதன் மூலம் மகிஷாசுரனை சம்ஹாரித்தல் நிகழ்வு நடைபெற்று அதன் வெற்றியை வெற்றி திருநாளாக கொண்டாடுதலே மானாம்பூ அல்லது கன்னி வாழை வெட்டு விழாவாகும். இந்த விழா தமிழகத்தில் சரஸ்வதி பூஜையாகவும், வட இந்தியாவில் துர்கா பூஜையாகவும், கர்நாடகத்தில் தசரா பண்டிகையாகவும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்தியாவில் கல்கத்தா போன்ற வட மாநிலங்களில் முக்கிய நகரங்களில் இந்த பண்டிகை துர்கா பூஜையாக கொண்டாடப்படுகின்றது. ஒன்பது நாட்கள் சாந்த ரூபியாக தவம் மேற்கொண்டு வீற்றிருக்கும் தேவியானவள் பத்தாம் நாள் விஸ்வரூபியாக அசுர பலத்துடன் ஆக்ரோஷம் உருவெடுத்து மகிஷாசுரனை வதம் செய்து மக்களுக்கு மகிழ்ச்சி நல்கும் ஆனந்த ரூபியாக காட்சியளிப்பதையே இந்த பத்து நாட்கள் விழா குறிக்கின்றது. வீடுகளில் பெண்கள் கொலு வைத்து தங்களின் விரதத்தை தொடங்குகின்றனர். உறவினர்களையும் அண்டை வீட்டில் உள்ள பெண்களையும் வரவழைத்து தேவியர் பெருமைகளை உணர்த்தும் பாடல்களை பாடி சிறப்பு பூஜைகள் செய்து பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வழங்கி இவ்விரதத்தை கொண்டாடுவதும் வழக்கமாகும். தங்கள் வீடுகளில் கல்வி, செல்வம், வீரம் தழைக்க வேண்டி கணவன் உள்ளிட்ட குடும்பத்தின் உள்ள அனைவரின் நலம் போற்றியும் கொலும் வைக்கும் பெண்கள் மற்றவர்களுக்கு தாம்பூலம் பிரசாதங்களை வழங்குகின்றார்கள். நவராத்திரி விரதம் இருப்போர் வீடுகளுக்கு சென்று தாம்பூலம் வாங்குவோரின் இல்லங்களிலும் தேவி குடிகொண்டிருப்பாள் என்பது ஐதீகம் என்பதால் ஒருவருக்கு ஒருவர் உறவினர் நண்பர்களின் வீடுகளுக்கு பரஸ்பரம் சென்று பூஜைகளில் பங்கேற்றும் தாம்பூலம் பெற்று வருவதே இவ்விரதத்தின் சிறப்பம்சமாகும்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
காவிரி ஆற்றங்கரை
ஸ்ரீ விரதமும் சக்தி வழிபாடும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே தனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற பாடல் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய பாடல். அம்பிகையின் அருளை பெறுவதற்கு பல விரதங்கள் அனுஷ்டிக்க பெற்றாலும் அவற்றுள் நவராத்திரி விரதமே மிகவும் சிறப்பானது என ஆகம நூல்கள் கூறுகின்றன. முக்குணங்களுக்கும் மூலான சர்வலோக நாயகி தமோகுண சஞ்சாரியான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியாகவும், ராஜகுணோ சுரூபியாக ஸ்ரீ மகாலட்சுமியாகவும், சாத்விக குண சுரூபியான ஸ்ரீ சரஸ்வதியாகவும் மூன்று அம்சமாக எமக்கு தோற்றம் அளிப்பதுடன் அந்த மூன்று அம்சங்களுக்கு மேலும் பல அம்சங்களாக தோற்றம் அளிக்கின்றன. துர்கையின் அம்சங்களாக நவ துர்கையான வனதுர்க்கை, சூலினி துர்க்கை, ஜெயதேவ துர்க்கை, ஜாதவேதோ துர்க்கை, ஜுவால துர்க்கை, சாந்தி துர்க்கை, சபரி துர்க்கை, தீப துர்க்கை, சூரி துர்க்கை, லவண துர்க்கை ஆகியனவும், சரஸ்வதி அம்சங்களான அஷ்ட சரஸ்வதியான வாகீஸ்வரி, சித்ராஸ்வரி, துளஜா, கீர்த்திஸ்வரி, அந்தரீட்ச சரஸ்வதி, கட சரஸ்வதி, நீல சரஸ்வதி, கினி சரஸ்வதி ஆகியனவும், இலக்குமியின் அம்சங்களான அஷ்டலக்ஷ்மியான ஆதிலக்ஷ்மி, மகாலட்சுமி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி ஆகிய சக்தி அம்சங்களாகவும் எமக்கு தோற்றம் அளிக்கின்றன. நவராத்திரி நோன்பு புரட்டாதி மாதத்தில் நவ கிரகங்களில் நாயகமான உள்ள சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தட்சண்ய காலமாகும். இக்காலம் தேவர்களுக்கு ராக்காலமாகும். கன்னி ராசிக்கு அதிபதியானவன் புதன், வித்யாகாரகன் எனப்படுபவன். கல்வி, புத்தி, தொழில் ஸ்தானம் சரியாக அமைய புதனின் பார்வை முக்கியமானது என்பர். இந்த காலத்தில் நவராத்திரி கொண்டாடுவது சால சிறந்தது என கருதியும் வந்துள்ளனர். உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும், தட்சண்ய காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூசிக்க சிறந்த காலமாகும். இவை இரண்டிலும் புரட்டாதி மாதத்தில் நோக்கப்படும், அதாவது அனுஷ்டிக்கப்படும் சாரதா நவராத்திரியையே நாம் அனைவரும் கைகொள்ளுகின்றோம். பாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
கிருபா கரி துக்க நிவாரணி காமாக்கே.